ಮುಕ್ಕು ಅಂಜಲಿ. அடுத்து நமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
சைவநீதி வானொலி நேயர்கள் யாவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வேளையில் அன்பு கலந்த வணக்கங்களுடன் இன்றைய நற்சிந்தனையில் ராஜராஜ சோழன் என்னும் சோழர்கால சக்கரவர்த்தியினுடைய குறிப்புகளை சுருக்கமாக உங்கள் செவிகளில் சேர்த்துவிட முனைகிறேன். தமிழ்நாட்டை முன்னொரு காலத்திலே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டு வந்தனர். அவர்களுள் ஒருவர் ராஜராஜ சோழ மாமன்னர் ஆவார். சிறந்த கலைஞர், சிறந்த சிவபக்தர். அவர் சைவத்திற்கும் தமிழிற்கும் பல தொண்டுகள் செய்தார். இந்தியாவில் மட்டுமல்ல கடல் கடந்த நாடுகளிலும் சைவத்தை வளர்த்தார். இவர் நாடெங்கும் பல சிவன் கோயில்களை கட்டுவித்தார். இவரால் கட்டுவிக்கப்பட்ட கோயில்களுள் தனிச்சிறப்பு வாய்ந்த ஆலயம் தஞ்சாவூர் பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் சிவன் ஆலயமாகும். இக்கோயிலில் காணப்படும் சிற்பங்கள், ஓவியங்கள் புகழ் பெற்றவை. கட்டடக்கலையும் சிறப்பு மிக்கது. இம்மன்னர் காலத்தில் தான் திருமுறைகள் யாவும் ஒன்றாக சேகரிக்கப்பட்டன. இவரது காலத்துக்கு முன்னர் திருமுறைகளை சிதம்பரம் கோயிலின் ஓர் அறையினுள்ளே வைத்து பூட்டியிருந்தனர். ஆனால் மாமன்னரின் பெருமுயற்சியினால் அவர் அந்த ஓலைச்சுவடிகளை தில்லையில் வாழ்ந்த அந்தணர்களிடமிருந்து பெற்று நம்பியாண்டார் நம்பியிடம் கையளிக்க அவரும் அதனை சிரத்தையோடு பெற்று இன்று நாம் ஓதும் திருமுறைகளாக பண்களை வகுத்து ஒழுங்குமுறையாக தொகுத்தளித்தார். இப்பணிகளுக்காக சோழ மாமன்னர் தனது நாட்டின் செல்வத்தின் பெரும் பகுதியை செலவிட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. தஞ்சாவூர் பெரிய கோவிலை பற்றி பேசும்போது நமக்கு எப்போதும் நினைவுக்கு வருவது அக்கோயிலின் பெருமை கூறும் அதன் கோபுரமே ஆகும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆலயங்களின் கோபுரங்களுள் மிக உயர்ந்ததாக விளங்குவது இக்கோபுரமாகும். இதன் உச்சியில் கலசம் வைக்கப்பட்டுள்ள அடிக்கல் மிகப்பெரிய தனிக்கல் ஒன்றினால் நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த கல்லுடன் கூடிய திருப்பணியோடு தொடர்பாக ஒரு கர்ண பரம்பரை கதையொன்று வழக்கத்தில் உள்ளது. அதாவது சோழ சக்கரவர்த்தியின் ஆணையின் பிரகாரம் தஞ்சை பெரிய கோயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த சமயம் அங்கே வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த சிற்பிகளுக்கும் கட்டடக் கலைஞர்களுக்கும் அந்த ஊரிலே வசித்து வந்த ஏழையாகிய மோர் விற்று பிழைப்பை ஓட்டி கொண்டிருந்த வயதான பாட்டியொருவர் தினசரி தான் விற்றது போக மீதமிருந்த மோரை அங்கே எடுத்து சென்று அவர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக கொடுத்துவிட்டு கோயில் கோபுர கட்டுமான பணிகளை பார்த்து மனதிற்குள்ளே, சிவனே, ராஜா உனக்கு கோயிலை கட்டுகிறார், ஆனால் என்னால் உனக்கு ஏதும் கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டு வீடு திரும்புவாளாம். இப்பொழுது திருக்கோவில் திருப்பணி நிறைவு பெறும் தருவாயில் பிரதம சிற்பி கோயில் கோபுரத்தின் கலசத்தின் அடியில் வைப்பதற்கு ஒரு பொருத்தமான கல்லை தேர்ந்தெடுக்க ஊர் முழுவதும் தேடி அலைந்து இறுதியில் ராஜாவிடம் விடயத்தை சொல்லி கல்லை கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்து தரும் வண்ணம் விண்ணப்பித்திருக்கிறார். அன்று இரவு சிவபெருமான் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியின் கனவில் தோன்றி கோபுரத்தில் வைக்க வேண்டிய கல் மோர்க்காரப்பாட்டி வீட்டு வாசலில் உள்ளது, அது பொருத்தமாக இருக்கும், எடுத்து வையுங்கள் என்று கூறியதும் மறுநாள் காலை அப்படியே பரிவாரங்களுடன் ராஜா பாட்டியின் வீடு சென்று மரியாதை செய்து கல்லை கொண்டு வந்து பின்னர் திருப்பணி நிறைவுற்றதும் கோபுர வாசலில் உள்ள கல்வெட்டிலே ராஜராஜ சோழ மன்னரின் அனுசரணையில் ஆரம்பித்த திருப்பணி மோர்க்காரப்பாட்டியின் கல்லை வைத்து நிறைவு பெற்றது என்று செதுக்கி வைத்து கும்பாபிஷேகம் செய்வித்தார்கள் என்றும் ஒரு செவிவழி கதையாக உள்ளது. நேயர்களே, வரலாறுகள் கதைகள் கேட்பதற்கு சுவையாக இருந்தாலும் இறைவனுக்கு தர்மம் செய்கின்ற போது உயர்வாக நினைத்து கொடுங்கள். உங்களை அத்தர்மமே உயர்த்தி வைத்துவிடும். நன்றி, வணக்கம்.
இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் அடுத்து முருகனின் பக்தி பாடல் ஒன்று. சைவநீத நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது வசந்தன் குருக்கலையா அவர்களின் நற்சிந்தனை.
வணக்கம். சைவ சமயத்தினுடைய மூல வேர்கள், பண்பாடுகள், சமய தத்துவங்கள் என்பவற்றை உள்ளடக்கிய சில விடயங்களை பரிமாறிக்கொள்வதே மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக எங்களுடைய சமயத்தினுடைய அடிப்படை நோக்கம் அன்பு அல்லது பக்தி என்று சொல்லுவார்கள். இது எல்லா சமயங்களுக்குமே பொதுவானதாக இருந்தாலும் சிறப்பாக எங்களுடைய சமயத்திலே அதற்கான தனி வரவிலக்கணங்களை கூறி வைத்திருப்பார்கள். அன்பு என்பதனுடைய வரவிலக்கணம் என்ன என்று கேட்டால், நாம் ஒருவர் மீது அன்பு கொள்கிறோம், ஒரு பொருள் மீது ஆசை வைக்கிறோம், இன்னொரு விதத்திலே பாசம் வைக்கிறோம். இந்த அன்புக்கு பல்வேறு பெயர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய சமய நோக்கிலே அன்பே சிவம் என்ற ஒரு சொல் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிவம் என்றால் முழுமையான ஒரு பொருள், எங்களுடைய மூலக்கடவுள் என்று நாங்கள் சொன்னாலும் சிவம் என்பதற்கு நன்மை, சுபம், மங்களம் என்ற கருத்துக்களும் கூறப்படுகின்றன. நாம் அன்பு என்பதற்கு பல சொல் பரிமாணங்களை வடமொழியிலையும் தமிழ் தென்மொழியிலையும் நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நூல்கள் இருக்கின்றன. பக்தி என்ற சொல்லுக்கு இறைவனை வழிபாடு செய்கின்ற அன்பனுடைய ஒரு உணர்வு பூர்வமான வடிவமாக பார்க்கிறோம். அதே மாதிரி பிரியம், பிரேமம் போன்றவையெல்லாம் இந்த அன்பனுடைய சொற்களாக வடமொழி நூல்களிலே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அன்புக்கு அடிமை என்பதனால தான் பிரேமம் என்ற அன்பு, தாசன் என்ற அடிமை என்ற அந்த பெயர்களை பார்க்கிறோம். அன்போடு கட்டுப்பட்டவள், அன்பால் ஈர்க்கப்பட்டவள் என்றால் பிரேமகாந்தன் என்ற பெயர் இருக்கும். காந்தம் என்றால் பற்றி இடுப்பது, அதற்கு அந்த காந்தத்திற்கிட்டே போனால் இரும்பு இழுக்கப்படுகிறது. அன்பினாலே கட்டியிருக்கப்படுறதுக்கு பிரேமகாந்தன் என்று பெயர். அதே மாதிரி பிரியம், எனக்கு நீ பிரியமாக இருக்கின்றாய் என்றால் அன்பாக இருக்கின்றாய். பிரியம், பிரேமம், பக்தி, இதோட தமிழிலே காதல், இரக்கம், இவ்வாறான சொல்களும் இந்த அன்பினுடைய மாற்று வடிவங்களாக நாங்கள் பார்க்குறோம். தயவு, தயைன்னு சொல்கிறோம், தயவு செய்து, இதெல்லாம் அன்பினுடைய ஒரு வடிவங்கள். இங்கே நாம் பார்க்க வேண்டியது இறைவனாகிய அந்த மூலப்பொருளை வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுடைய முழுமையான அன்பை நாங்கள் செலுத்துகின்றோம். இறைவன் அருள் வடிவமாக அருளை எங்களுக்கு தருகிறான். அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனை என்று திருப்புகளே பாடுகின்றார்கள். அது என்ன அன்பர் நிலைக்கு ஆன பொருளோனை என்றார்கள். இந்த அன்பு என்பது பல்வேறு அளவுகளிலே இருக்கிறதா என்றது ஒரு கேள்வி. அப்படி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாங்கள் வீடுகளிலே எங்களுடைய உறவினர்களோடும் வைக்கின்ற அன்புக்கும் மற்றும் அப்பப்பொழுது நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது அல்லது சந்திக்கின்ற பொழுது வைக்கின்ற அன்புக்கும் அளவுகள் வித்தியாசமே இருக்கின்றன. இது எங்கே நாங்கள் பார்க்கலாம் என்றால், ஒரு கல்யாண வீடு வைபவங்களிலே ஒரு அன்பளிப்பு செய்கின்ற பொழுது அன்பை அளிக்கின்றது. அளித்தது என்றால் கொடுத்தல், மற்றது கொம்புலானா மௌளானு சொல்லுவார்கள். அளிப்பு என்பது அது வேற, இது அளித்தல், கொடுத்தல். அளித்தல் என்றால் அது இல்லாமல் பண்ணுதல். அன்பு அளிப்பை நாங்கள் எங்களுடைய அன்பினுடைய எல்லை பரிமாணங்கள் அளவுகளை பொறுத்து மிக நெருங்கினவர்களுக்கு அதிகமாக கொடுப்பதும் அப்பப்போ காண்கின்ற உறவினருக்கு ஓரளவு கொடுப்பதுமான ஒரு மரபு இப்போவும் இருக்கிறது, எல்லா அளவும் இருக்கிறது. ஆக அந்த அன்பிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் அந்த அளவை வைத்து பார்க்குறோம். இதே போலதான் இறைவனுடைய வழிபாட்டிலே உங்களுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதற்கேற்ற அருள் அவன் தருவான். அன்பர் தமக்கு அந்த நிலைக்கு அருள்வோன் என்று அந்த அன்பர் தன நிலைக்கு அருள்வோன் என்று அந்த திருப்போலை வரும். அன்பருடைய நிலை என்ன என்றதை பார்த்து அதுக்கு அருள்வான். இதனால தான் எல்லாருமே இந்த கண்ணப்ப நாயனாரை சொல்லுவார்களே தவிர அவருடைய அன்புக்கு ஆருடைய அன்பும் கிடையாது என்ற வழியே அவருடைய வழிபாட்டை யாரும் மேற்கொள்வது இல்லை. அவர் இறைவனுடைய வழிபாட்டிலே செய்கின்ற பொழுதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கின்றார். ஒரு வீடன் குளத்தை சேர்ந்தவர். ஆக அவருக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அங்கே மிருகங்களை கொண்டு வருகின்ற அந்த சதைப்பொருள் தான் கிடைக்கிறது. அவர் அதைத்தான் கொண்டே வைக்கிறார். அவர் செய்கின்ற அந்த அன்பு நிலைக்கு மாணிக்கவாசகர் சொல்கிறார், கண்ணப்பன் ஒரு போதோ ஒரு அன்பின்மை கண்டவின், அவனுடைய அன்பினுடைய அளவுக்கு என்னுடைய அன்பு கிடையாது. ஆகவே கண்ணப்பனாயருக்கும் இறைவன் அன்பு செய்தான், அங்கேயும் அன்பே சிவந்தான். அதே மாதிரி சாதாரண அந்த 63 நாயன்மார்களை வரலாறு வேறு வேறு கோணங்களிலிருந்து அன்பு நிலையிலே பக்தி நிலையிலே வழிபாடு செய்தவர்களுக்கும் இறைவன் அருள் செய்திருக்கிறான். அந்தந்த அருளுக்கேற்ற நிலை அவர் செய்திருக்கிறார். கண்ணப்பனாருக்கு எந்த சோதனையும் இல்லாமல் கண்ணை மாத்திரம் இரத்த பிரபதாக ஒரு சோதனையை வைத்துக் கொண்டு அதிலே அவரை சித்தி அடைய செய்து அந்த அன்பினுடைய உயர்வை காட்டி ஆட்கொள்கிறார்கள். அப்படி வேறு வேறு நாயன்மார்க்கு வேறு வேறு சோதனைகளை செய்து அந்த அன்பினுடைய பரிமாண நிலையை பார்த்துக் கொள்கிறார். இந்த அன்பே சிவம் என்ற அந்த சொல்லுக்கு என்ன கருத்து என்றால், இறைவன் அருள் வடிவானவனா அன்பு வடிவானவன்றான், நாங்கள் எவ்வளவு அன்பை செலுத்துகின்றோமோ எவ்வளவு தூரத்துக்கு அந்த பக்தியினுடைய உயர்வு இருக்கிறதோ அந்த அருளுக்கு ஏற்ற மாதிரி வருவான். ஆகவே இந்த இறைவனுக்கு தய, அதாவது தாயை திறந்த தயவான தத்துவன் என்று சொன்னார்கள். தயவென்றால் இரக்கம், இரக்கம் என்றால் அந்த அன்பினுடைய மறு வடிவம். இறைவனுக்கு கருணை இருக்கிறது. கற்பனை கடந்த சோதி எங்களுக்காக உருவம் எடுத்து வருகின்றான், கருணையே உருவமாகி என்பது திருவிசைப்பாரே பார்க்கணும். இப்படி இந்த கருணை, அன்பு, தயவு, இந்த பக்தி என்ற பக்தியால் நான் உன்னை பலகாலும் பற்றிய மாதிரி புகழ்பாடு என்று பாடுகிறார். ஆகவே இந்த பக்தி என்றது அந்த சொல்லினுடைய ஒரு வடிவம்தான் அன்பு என்பனுடைய ஒரு நிலை. அதையே காதலாகி கதைந்து கண்ணீர் மல்கி என்று சம்பந்தரும் கூறுவார். ஆகவே இந்த காதல் என்பது ஒருவன் அடைவதற்காக நாங்கள் செய்கின்ற ஒரு முயற்சி. இது உலகியல் வழக்கத்திலேயுமே இந்த காதல் என்று சொல்லு ஒரு கணவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவதோ பெண் ஆணை விரும்புவது என்ற சொல்லிலே வந்திருந்தாலும், இங்கே அந்த சம்பந்தர் கூறுவது தான் ஒரு பெண்ணாக பாவித்து அந்த ஆண் நிலையை இறைவனை போய் அடைகின்றதான ஒரு அந்த உயர்வான அந்த தெய்வீக காதலாக அதை போட்டுகின்றார். காதலாகி கதைந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமே நன்னடை குவிப்பது என்று அவர் பாடுகின்றார். ஆகவே இந்த அன்பே சிவம் என்ற சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மறைபொருள் என்னென்றால், எங்களுடைய அன்பு எவ்வளவு தூரத்துக்கு அந்த அன்பே இந்த சிவத்தை எங்களுக்கு கொண்டிருக்கக்கூடிய தன்மையை கொண்டுவர். அதான் அந்த அன்பே சிவம் என்றதனுடைய சுருக்கமான கருத்துமாகும். ஆகவே நாம் இந்த நிறைய இடங்களை பார்க்குறோம். ஆலயங்களும் கூட போனால் அங்கே நாங்கள் முக்கியமாக இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது கூட எங்களுக்கு அறியாத ஒரு பக்தி நிலை வர வேண்டும். அது எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. இறைவனுடைய அருளை பொறுத்து பல பேர் நாங்கள் நிறைய கும்பிடுகிறோம், இறைவன் அருள் புரியவில்லை என்று சொல்வதற்கும் மேலாக தங்களுடைய அந்த பக்தியினுடைய உயர்வு அல்லது அன்பினுடைய இறைவனுக்காக தொழுகின்ற அந்த மனநிலையினுடைய உயர்வை பொறுத்து தான் அவர் கிடைக்கிறது என்பதும், தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனால்தான் ஆலயங்களுக்கு திட்டமும் போக வேண்டும் என்று கூறியிருந்தார். ஒரு நாளே நாங்கள் அந்த நாயன்மார்கள் போலவோ கண்ணப்ப நாயர் போலவோ அதிர்வான அந்த உயர்வான அன்பை நாங்கள் அடைந்து விட முடியாது என்பதும் உண்டு. ஆகவே தினமும் நாங்கள் இந்த பல வழிபாடுகளையும் விரதங்களையும் அதற்குத்தான் எங்களுடைய சமயங்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள். ஒரு நாளில் அடைய முடியாது என்பதற்காகத்தான் பல்வேறு நிலைகளையும் எங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த வழிபாடுகளில் ஈடுபட்டு அந்த சிவத்தோடு அந்த முழுமையான அந்த பொருளினுடைய அந்த தெய்வத்தினுடைய அந்த உருவ நிலையோடு எங்களை நிலைப்படுத்தி அந்த வருகின்ற அருளை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே அன்புக்கும் அருளுக்கும் மிக தொடர்பு உள்ளது என்பதுதான் சமய சாத்திரங்கள் சொல்லுகின்ற நூல்களும் கூடும். அருள் என்பதற்கு அனுகிரகம் என்று பெயர். கிரகம் என்றால் பிடிப்பது, கூட நின்று பிடிப்பதற்கு கிரகம் என்று பெயர். அனுகிரகம் கிரகம் என்றால் பிடித்துக் கொள்ளுதல், அனுகிரகம் என்றால் உடன் வந்து பிடித்துக் கொள்ளுதல். இறைவனுக்கு துஷ்ட நிகிரக சிட்ட வரிவாலக பக்த அனுகிரகம் என்று சொல்லுவார்கள். பக்தனுக்கு அனுகிரகம் புரிவார். ஆக இந்த நான் சாதாரணமாக நாங்கள் பிடித்துக் கொள்வது கிரகம் என்று தான் சொல்லுகிறோம். நவகிரகங்கள் 9 கிரகங்களும் எங்களை ஏதோ வகையில் பிடித்துக் கொண்டிருக்கின்றது நவகிரகங்கள் என்று பெயர். ஆகவே இறைவனுடைய அந்த அனுகிரகம் இருந்தால் ஒவ்வொருடைய தாக்கங்களும் குறையும். அந்த அனுகிரகத்துக்கு என்ன தேவை என்றால், பக்தா அனுகிரகம் எவ்வளவு பக்தி எங்களால் ஏற்படுத்தப்படுகிறதோ அந்த வடிவமாக தான் எங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கிறது. அன்பர் தமக்கான நிலைப்பொருள் என்று கருத்தும் அதுதான். ஆகவே நாம் இந்த சிவம் என்ற அந்த சொல்லு பல இடங்களிலே நாங்கள் பல்வேறு கருத்துக்களே பார்க்குறோம். வேதங்களிலேயும் அந்த சிவம் என்று நம சிவா யஜ சிவதரா யஜ என்றெல்லாம் ருத்ரத்திலே இருக்கிறது. பல பேர் அந்த ருத்ரம் என்பது ருத்ரனை தான் குறிப்பிடுது என்று கூறினாலும் கூட அங்கே சிவனை பற்றிய சொற்கள் பல இடங்களில் வரும். நம சிவாய சிவதராயஜ என்று வருகிறது. சிவ என்ற அந்த சொல்லிற்கு சுபத்தை செய்கின்றவன், நன்மையை புரிகின்றவன், மங்களம் தருகின்றவன் என்ற பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த அன்பு எப்பொழுது உயர்வாக நல்ல விடயங்களில் ஈடுபடுத்தப்படுகிறதோ அதனால் நன்மை கிடைக்கும் என்பதுதான் அன்பே சிவம் என்பதாகும். பல விடயங்களில் நாங்கள் அன்புக்கு எங்களுக்கு இளைஞராக இருக்கக்கூடியது பொறாமையும் கோபம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அன்பை வளர்த்து கொள்வதற்கு பல முயற்சியிலையும் நாங்கள் சுற்றத்தோடும் சரி வீட்டிலையும் சரி நாங்கள் முயற்சி பண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு தடை வருவதற்கு காரணம் பொறாமை, கோபம், எரிச்சல் இவ்வாறான இந்த பகுதி பொருட்கள் எங்களுடைய அன்பை குறைத்து விடுகிறது. இதே போல நாங்கள் ஆலயங்களில் போன உடனே எங்களுக்கு இந்த பக்தி என்ற அந்த சொல்லு அன்பினுடைய மற்ற வடிவமாக தெய்வீக சம்பந்தமான வழிபாடு வருகின்ற பொழுது பக்தி என்ற உயர்விலே கிடைக்கிறது. அப்போ ஆலயத்துக்கு போனவுடன் அந்த எங்களுடைய உடல், ஆத்மா, உணர்வு மூன்றும் சேர்ந்து இறைவனை நினைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் ஆலயங்களிலே இருக்கின்றன. வீடுகளில் நாங்கள் வழிபாடு செய்வதற்கும் ஆலயத்தை வழிபாடு செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளதை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே பார்த்து கொள்ளலாம். ஆகவே இந்த பக்தி என்ற சொல்லினுடைய மூலப்பொருள் பச் என்ற அந்த வினையடி சமஸ்கிருத ரூட் என்று சொல்வார்கள் வேர். பஜ்ஜன்றதுதான் பக்தி என்று சொல்லி வருகிறது. பஜ்ஜன்றதுதான் பஜனை என்று கூட சேர்ந்து பாடுகின்ற பாடலுக்கு பஜனை என்று நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாரும் சேர்ந்து பக்தி பூர்வமாக இறைவனை துதித்து பாடுகின்ற பாடல் அது. அவர்கள் என்னென்ன விருப்பமாக பாடுகின்றார்களோ அந்த இயற்றப்பாட்டு பாடல்கள் ஆண்டோருடைய பாடல்களை பாடி இறைவனை துதிப்பதற்கு பஜனை என்று அதுவும் அந்த பக்தி மாலையாக போவோம். அந்த பக்தி மாலை என்று கூட சொல்வார்கள். பக்தி பாடல்கள், தெய்வீக பாடல்கள், தெய்வீக இசைகள் இவையெல்லாம் இந்த பக்தியினுடைய பல்வேறு வடிவங்களாக எங்களுடைய சமயத்திலே இருக்கின்றன. இவை வந்து நாங்கள் எங்களுடைய மனம் வாக்கு காயம் என்று சொல்லுவார்கள். மும்மொழிகளாலேயும் இறைவனை தொழுவதற்கு இந்த இசை இந்த பக்தி என்பதையும் மிகவும் முக்கியமானது. இந்த பக்திக்கு எங்களுக்கு துணை செய்கின்றவை இசைகளும் ஆலய வழிபாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய வாத்தியங்கள் இசைக்கருவிகள் போன்றவை அந்த பக்தியை தூண்டுகின்ற அல்ல பக்தியை வழிபடுத்துகின்ற ஒரு சாதனங்களாக அமைகின்றன. அதனாலே தான் ஆலயங்களில் அவ்வாறான எங்களுடைய சைவ சமயத்திலே அல்லது எங்களுடைய சைவ சமயம் பல வழிபாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த சமயம் என்று கூட சொல்லுவார்கள். என்றால் சிவனையும் முழுமுதலாக கொண்டவர்கள் சைவர்கள், அதே மாதிரி விஷ்ணுவையும் முழுமுதலாக வழிபடுகின்றவர் வைஷ்ணவர்கள், இப்படி சக்தியை முதலாக கொண்டு வருக வழிபாடு செய்கின்றவர் சாக்த வழிபாடு என்று நம்ம பராசக்தி ஆதிசக்தி ஆதிபக்தி பல வழிபாடுகள் செய்தோம். இவை எல்லாம் ஒன்று செய்து தான் இந்து கிடன்ற சொல்லை இவங்களுடைய சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே நாங்கள் பக்தி என்றது ஒரு பக்தி வலையில் படுவோன் காண்க என்றார் மாணிக்குவா சுவாமிகள். நாங்கள் இறைவனுக்கு ஒரு வலை வீச வேணும், அது பக்தி வலையாக இருக்க வேணும். அந்த வலையில் எப்பொழுதாவது அறவன் வந்து விழுந்து கொள்ளுவான். அப்போ அந்த உங்களுக்கு தெரியும் வலை வீசினா உடனே கிடைக்கும் ஒன்றும் கிடையாது, வலையை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் பக்தி வலையில் படுவோன் காண்க என்றார் மாணிக்குவாசகராகவே. நாங்கள் இந்த பக்தியினுடைய உயர்ந்த வடிவம் என்னென்றால் மன குவிச்சு நின்றுகின்ற ஒரு வடிவம். இப்போ நாங்கள் அன்பு அல்லது காதல் அல்லது தயவு இரக்கம் கருணை இவையெல்லாம் இந்த அன்போடு சேர்ந்த செயல் வடிவங்கள் தான். நட தாயுமானவர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரெல்லாம் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ராமலிங்க வள்ளலார் அவர் தன்னுடைய வடிவத்தை கருணை தான் வடிவாக, எனக்கு கருணையை நீ அன்பை காட்ட வேண்டும், மற்ற உயிர்களே எனக்கு அன்பு காட்டுகின்ற அருளை தர வேண்டும் என்று கேட்டார்கள். ஆகவே எங்களுடைய சமயத்தில் அடிப்படையே அதுதான். இன்னொருதரை துன்புறுத்தாத நிலை, இன்னொரு உயிரை கொல்லாத நிலை, இதெல்லாம் இந்த அன்பினுடைய வடிவமாக கொண்டுவனால் தான் சைவம் என்று பெயர் பட்டது. உணவில் கூட சைவம் என்று வருவது காரணமே சிவத்தோடு சம்பந்தப்பட்டு சிவம் என்ற அன்பு அன்பே சிவம் என்று நாங்கள் அங்கு தொடர்புபடுத்தி பார்க்கிற பொழுது அன்பே சிவம், சிவத்தோடு சம்பந்தப்பட்டது சைவம். ஆகவே அங்கே அன்பு இருக்கும், அன்பு இருந்தால் மற்றவர்களை நாங்கள் துன்புறுத்தாத ஒரு நிலை இருக்கும் என்பதையும் உள்ளடக்கமாக காட்டக்கூடியது இந்த சொல்லனுடைய பிரயோகம். இதனால்தான் திருபுவனையனுடைய பாடல் எல்லாருக்கும் தெரியும், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் என்றார். அவர் ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதில் என்ன கருத்து என்று கேட்டால், இந்த அன்பு என்பதை நாம் உயர்த்தி கொண்டு உலகத்துக்கு போகிறோமோ அந்த தூரத்துக்கு எங்களுடைய மனம் உடல் எங்களுடைய சூழல் பக்குவப்படுத்தி கொண்டு வந்தால் இறைவனுடைய அந்த அருள் சுபமாக வந்து கிடைக்கும். இதுதான் பக்தி என்றார். எந்த நாங்கள் கிரியைகள் செய்தாலும் வழிபாடு செய்தாலும் அதுக்கு உள்ளார்ந்தமாக இருக்கக்கூடியது இந்த பக்தி ஒன்றுதான். பக்தி என்பதைத்தான் அதனால் தான் பக்தர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். இந்த பக்தியோடு இருப்பவர்கள் பக்தர்கள் அடியார்கள் என்ற அந்த சொல்லெல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோமே அன்பான பக்தர்களை என்றாலும் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த பக்த என்ற அந்த பக்தர்கள் என்ற சொல்லு அது எல்லா சமயத்துக்கும் பொதுவாக பாவித்தாலும் அவங்கள சமயத்தில் கொஞ்சம் தூய்மையாக பாவிக்கிறார்கள். இந்த சிவத்தினுடைய பல செயல்கள் அருட்செயல்கள் சொல்வார்கள். இந்த அருட்செயல்கள் தான் எங்களை இன்றைக்கு பல இடங்கள் ஆலயங்கள்லையும் பல திருமூர்த்தங்களை பார்க்கிறீர்கள். நடராஜ வடிவம், சோமஸ்கந்த வடிவம், தட்சிணாமூர்த்தி வடிவம் இவையெல்லாம் இறைவன் கருணையை உருவமாகிக் கொண்ட கோலங்கள். ஒவ்வொரு வேறு வேறு காலங்களிலே வேறு வேறு காட்சியோடு எங்களுக்கு தந்து எங்களுக்கு அந்த அருளை தருவதற்காக அனுக்கிரகம் செய்வதற்காக தருகின்ற உருவத்திரு மீனவர்களாக ஆகமங்களும் புராண பௌராணிக வடிவங்கள்னு சொல்லுவார்கள். புராணங்களையும் இருக்கக்கூடிய அந்த திருமூர்த்தங்களை எல்லாம் ஆலயங்களில் வைத்திருப்பார்கள். ஏன்னா நாங்கள் ஏனு போல தெய்வங்கள் என்று நினைத்தாலும் கூட அங்கே ஒரு தெய்வத்தை வழிபாட செய்து நாங்கள் அந்த பக்தியை குவிக்க முடியாது. ஆகவே அது பல்வேறு அந்த ஒரு ஆலயத்தை சுற்றி வருகின்ற பொழுது பல்வேறு தெய்வ மூர்த்தங்களோடு இணைந்து வருகின்ற பொழுது அந்த பக்தியினுடைய அளவு பிரமாணம், நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த அன்பினுடைய பக்தியினுடைய அளவு பிரமாணம் கூடுகின்ற பொழுது இறைவனுடைய அருள் பிரமாணமும் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. ஆகவே நாங்கள் எதை கொடுத்து இறைவனிடம் வேண்டுமோ என்றால் பக்தியை கொடுத்து தான் அருளை நாங்கள் வேண்டுமோ. அதுதான் அந்த பக்தியால் அவனை பலகாலம் பற்றிய மாதிரி புகழ் பாடி முத்தனா என்ற அந்த பாடலை பாடுகிற போது அருள்வாயின்னு கேட்கிற, எனக்கு அருள்வாயி நான் உலகம் செல்கிறேன் எனக்கு அருளை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் இந்த அருளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பக்தியினுடைய வடிவங்கள் வேறு வேறு இடங்களிலே வேறு வேறு மார்க்கங்களாக சொல்லப்படுகின்றன. சைவ சித்தாந்தத்தில் சரிய கிரியை யோகம் ஞானம் என்று நாலு நிலையை கூறுவார்கள். இது வந்து எந்த நிலையிலிருந்து நாங்கள் எங்களுக்கு தகுதி இருக்கிறதோ அந்த தகுதியோடு அதை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வழிபடுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கு முறைகள். இப்போ ஆலயங்களுடைய கூட்டுதல், அங்கே துப்புரவு செய்தல், அல்லது பூமாலை கட்டி கொடுத்தல், பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்ட பிறகு சரியோ என்று பெயர். இதுக்கும் அங்கே உள்ளாந்தமான ஒரு அன்பு நிலை இருக்கும். அது நாங்கள் எங்களால் இதை செய்யக்கூடியவோ தொடர்ந்து எல்லாம் ஆலயத்தில் போய் நாங்கள் நின்று வழிபாடு செய்ய முடியாமல் இருக்கிற பொழுதும் கூட அவ்வாறான பணிகளை செய்து கொஞ்சம் நேரம் வழிபட்டுவிட்டு போகிறோம். அதே மாதிரி கிரியைகள், அங்கே கிரியைக்கும் பக்தி முக்கியம். அது பாவனையினு சொல்ல பக்தி, ஒரு சுவாமியை நாங்கள் ஒரு செப்பு திருமேனியிலேயோ அல்லது கல்லிலேயோ நாங்கள் ஆவாகனம் பண்ணி வரவழைத்து அந்த பக்தி பாவனை மூலமாக அதை தெய்வத்துக்குள்ளாக அந்த இடமாக பாவித்து அதை நாங்கள் செய்கின்ற அந்த முறைக்கு பாவனை என்று பேர். பாவனை பக்தி, அதாவது மனசா பக்தியா என்று சொல்லுவோம். மனதிலிருந்து அந்த பக்தி வந்து சேர்கின்ற பொழுது அந்த தெய்வ திருவத்துக்கும் அந்த எங்களோட பக்தியினுடைய மன என்ன அறைக்கும் தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது. அதெல்லாம் அனுபவத்திலே பல பேர் நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆலயத்துக்கு போனோடனே அறியாத ஒரு நிலை உங்களுக்கு வந்து சேருகிறது. காரணமே அங்கே இருக்கக்கூடிய அருள் அலைகள் உங்கள் மீது பட்டு கொண்டிருக்கின்றது. அதை தெளிவு அதை உள்வாங்கிக் கொள்வதற்காக நீங்கள் செய்கின்ற வேலை தான் அந்த பக்தி. அது உடனடியாக எல்லாரும் உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. நாங்கள் நாயன்மார்கள் போல அருள், அதாவது இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் தான் அருளையும் அதிகமாக பெற முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி அவன் உடமையை புகுந்ததனால் முதலே வந்து இறைவனுடைய அருள் உங்களுக்கு புகுந்திருக்க வேணும். அப்படி இருந்தால்தான் அந்த அருளுக்கு போகலாம். இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பேசுகின்றவர்கள், நாஸ்திகவாதிகளுக்கெல்லாம் அருள் கிடைக்கவில்லை என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவர்கள் பேசுவதற்காக நாங்கள் அவர்களை கோவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்களுக்கு அந்த அருள் அன்பு கிடைக்கவில்லை, அதனால் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் தீர்மானித்துக் கொண்டு எந்த சமயத்தில் உள்ளவர்களுக்குமே அந்த வழிபாடு அந்த நூல்கள் அந்த முறைகளோடு சேர்ந்து செய்கின்ற பொழுது ஒரு வகையிலே வழிபாடு என்பதற்கு மேலாலே அவர்களுக்கு ஒரு மன அமைதியும் உடலிலே ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கிறது என்பதுதான் உண்மையாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே அதை நாங்கள் தெரிந்தவென்றால் எந்த மதம், எந்த சமயம், எந்த இனம் எங்கே இருந்தாலும் கூட அந்த சமயத்தினுடைய அடிப்படை நிலைகளிலே எங்களுக்கு இந்த இருக்கக்கூடியது பக்தி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளோம். ஆகவே இந்த பக்தி என்பதுக்குரிய வரவிலக்கம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம். அது ஒரு நாள் எங்களுக்கு ஒரே மாதிரி ஆலயங்களில் அந்த வழிபாட்டுக்குரிய பக்தியும் வந்து சேருவதும் இல்லை. எங்களுக்கு வாழ்க்கை சூழல் அல்லது எங்களுடைய சுற்றார் உறவினர்களுடைய சூழல் நிலை இவையை பொறுத்து இந்த பக்தியினுடைய அளவு கூட மாறலாம். ஏன்னா நாயன்மார்கள்லாம் முற்றும் திறந்தவர்களாக அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நிலைகளை விட்டு தனியே ஆன்மீகத்துக்கு போனார்கள். நாங்கள் அப்படி இல்லாத பொழுது எங்களுக்கு எது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த பக்தியினுடைய அளவை குறிக்கின்ற போது தான் இந்த அன்பே சிவனுடைய கருத்து. ஆகவே நாம் இதன் மூலமாக நீங்கள் பல பேர் தெரிந்து கொள்ளலாம், அன்பு என்பதற்கும் சிவம் என்பதற்கும் நாங்கள் தொடர்புபடுத்துகின்றோமோ அந்த தொடர்பு எப்படி உயர்வாக இருக்கிறதோ அந்த பொருள் இறைவன் அருள் வடிவானவன் நாங்கள் அன்பு வடிவாக பக்தி வடிவாக செலுத்துகிற பொழுது இறைவனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கிறது. அதனாலே தான் எங்களுக்கு நல்ல பலன் மனதுக்கு ஆலயத்துக்கு போய் நாங்கள் செய்கின்ற அந்த பிரார்த்தனைகள் வழிபாடுகள் நிறைவேறுவதற்கு காரணம் அந்த இடத்துல அருள் அலைகள் அதிகமாக இருக்கிற பொழுது எங்களுடைய பக்தியும் கொடுக்கின்ற பொழுது பலன் கிடைக்கும் என்பதை கூறி இதைத்தான் நாங்கள் இளையோருக்கு சொல்ல வேணும். ஏன்னா எடுத்த அடுப்பிலே நாங்கள் ஒரு ஒரு பொருளை ஆசை வைப்பது மாதிரி அல்ல அங்கே ஆலயத்தினுடைய இருக்கோம். அங்கே ஒரு சில நுண்ணியதான நுணுக்கமான சில கருத்துக்களோடு நாங்கள் இந்த வழிபாடுகளை செய்து கொண்டு வந்தோம்னால் அந்த பக்தியினுடைய உயர்வாக எல்லாருக்கும் நல்ல அருள் கிடைக்கும். அதுதான் அன்பே சிவம் என்று கூறி தொடர்ந்து வருகின்ற சில நாட்களிலே சில விடயங்களை தத்துவங்களை பார்த்து கொள்ளலாம்.
இன்றைய வெள்ளிக்கிழமை காலை சைவநீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.